ரோமர் அத்தியாயம் 1. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய நற்செய்திக்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல், ரோமாபுரியில் உள்ள தேவனுக்கு பிரியமானவர்களும் பரிசுத்தவான்களாவதற்காக அழைக்கப்பட்டவர்களாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது: நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்க தரிசிகள் மூலமாக பரிசுத்த வேதாகமங்களில் முன்னமே தம்முடைய நற்செய்தியை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சரீரத்தின்படி தாவீதின் வம்சத்தில் பிறந்தவரும் பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய குமாரர் என்று மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே பலமாக நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாக இருக்கிறார். அவர் எல்லா தேசத்து மக்களையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணுவதற்காக எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லோருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தேவகுமாரனுடைய நற்செய்தியினாலே என் ஆவியோடு நான் வணங்குகிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். நீங்கள் உறுதிப்படுத்தப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுப்பதற்காகவும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு நானும் ஆறுதல் அடைவதற்கும் உங்களை பார்க்க ஆவலாக இருக்கிறதினாலே நான் எப்படியாவது உங்களிடம் வருவதற்கு தேவனுடைய விருப்பத்தினாலே எனக்கு நல்ல பயணம் சீக்கிரத்தில் அமைய வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ளுகிறேன். சகோதரர்களே, யூதர் அல்லாதவர்கள் ஆகிய மற்றவர்களுக்குள்ளே நான் அநேகரை இரட்சிப்பிற்குள் வழி நடத்தினது போல உங்களுக்குள்ளும் சிலரை இரட்சிப்பிற்குள் வழி நடத்துவதற்காக உங்களிடம் வருவதற்காக பலமுறை நான் யோசனையாக இருந்தேன். ஆனாலும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டானது என்று நீங்கள் அறியாமல் இருக்க எனக்கு மனமில்லை. கிரேக்கர்களுக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடர்களுக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். எனவே ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் முடிந்தவரை நற்செய்தியை பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். கிறிஸ்துவின் நற்செய்தியை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். முதலில் யூதர்களிலும் பின்பு கிரேக்கர்களிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த நற்செய்தியினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனிதர்களுடைய எல்லா விதமான அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் எதிராக தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து தெரிந்து கொள்வது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படியென்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தெய்வீக தன்மை என்பவைகள் படைக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டாக்கப்பட்டதிலிருந்து தெளிவாக காணப்படும். எனவே அவர்கள் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அவர்கள் தேவனை தெரிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் நன்றி சொல்லாமலும் இருந்து தங்களுடைய சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்ச்சி இல்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரர்களாகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனிதர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய உருவங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இதனால் அவர்கள் தங்களுடைய இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்களுடைய சரீரங்களை அவமானப்படுத்துவதற்காக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி படைத்தவரை தொழுது கொள்ளாமல் படைக்கப்பட்டவைகளை தொழுது கொண்டார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். இதனால் தேவன் அவர்களை இழிவான இச்சைகளுக்கு ஒப்புக் கொடுத்தார். அப்படியே அவர்களுடைய பெண்கள் இயற்கையான இச்சையை இயற்கைக்கு எதிரான இச்சையாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை இயற்கையின்படி அனுபவிக்காமல் ஒருவர் மேல் ஒருவர் இச்சையினாலே பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சணமானதை செய்து தங்களுடைய தவறுகளுக்கு தக்க பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை தெரிந்து கொள்ளும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனமில்லாமல் இருந்ததால் தவறான காரியங்களை செய்வதற்காக தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக்கொடுத்தார். அவர்கள் எல்லாவிதமான அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்கு வாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாக கோள் சொல்லுகிறவர்களுமாக அவதூறு பண்ணுகிறவர்களுமாக தேவனை பகைக்கிறவர்களுமாக மூர்கர்களுமாக அகந்தை உள்ளவர்களுமாக வீம்புக்காரர்களுமாக பொல்லாதவைகளை யோசிக்கிறவர்களுமாக பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாக உணர்வு இல்லாதவர்களுமாக உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாக சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாக இணங்காதவர்களுமாக இரக்கம் இல்லாதவர்களுமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு தகுதி ஆனவர்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் தெரிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதுமல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுமாக இருக்கிறார்கள். ரோமர் அத்தியாயம் 10. சகோதரர்களே, இஸ்ரவேல் மக்கள் இரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாகவும் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆனாலும் அது அறிவிற்குரிய வைராக்கியமில்லை. எப்படியென்றால், அவர்கள் தேவனுடைய நீதியை அறியாமல் தங்களுடைய சுய நீதியை நிலை நிறுத்த தேடுகிறதினால் தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். மோசே நியாயப்பிரமாணத்தினால் வரும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனிதன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். விசுவாசத்தினால் வரும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணுவதற்காக பரலோகத்திற்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணுவதற்கு பாதாளத்திற்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாமல் இருப்பாயாக என்று சொல்லுகிறதும் அல்லாமல், இந்த வார்த்தை உன் அருகில் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய். இருதயத்திலே விசுவாசிக்கிறதினால் நீதி உண்டாகும், வாயினாலே அறிக்கை பண்ணுகிறதினால் இரட்சிப்பு உண்டாகும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்கிறது. யூதனென்றும் கிரேக்கனென்றும் வித்தியாசமே இல்லை. எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற எல்லோரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எனவே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் இரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசிக்காதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படவில்லை என்றால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை சொல்லி நல்ல காரியங்களை நற்செய்தியாக அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் நற்செய்திக்கு அவர்கள் எல்லோரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். எனவே விசுவாசம் கேட்பதினாலே வரும். தேவனுடைய வசனத்தை கேட்பதினாலே விசுவாசம் வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூமியின் கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, என் மக்களாக இல்லாதவர்களைக் கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியீனமுள்ள மக்களாலே உங்களுக்கு கோபமூட்டுவேன் என்றான். அல்லாமலும் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டுபிடிக்கப்பட்டேன், என்னை கேட்காதவர்களுக்கு என்னை வெளிப்படுத்தினேன் என்று தைரியத்தோடு சொல்லுகிறான். இஸ்ரவேலரை குறித்தோ, கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாக இருக்கிற மக்களிடம் நாள் முழுவதும் என் கரங்களை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். ரோமர் அத்தியாயம் 11. இப்படி இருக்க, தேவன் தம்முடைய மக்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் வம்சத்திலும் பென்யமின் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். தேவன் தாம் முன்குறித்து கொண்ட தம்முடைய மக்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை தெரியாமல் இருக்கிறீர்களா? அவன் தேவனை பார்த்து, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்க தரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடுத்து போட்டார்கள். நான் ஒருவன் மட்டும் மீதியாக இருக்கிறேன். என் உயிரையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு எதிராக விண்ணப்பம் செய்தபோது அவனுக்கு உண்டான தேவனுடைய பதில் என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7,000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. அதுபோல இந்த காலத்திலும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாக இருக்கிறது. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் செயல்களினாலே உண்டாயிருக்காது. அப்படி இல்லை என்றால் கிருபையானது கிருபை இல்லையே. அன்றியும் அது செயல்களினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாக இருக்காது. அப்படி இல்லை என்றால் செய்கையானது செய்கை இல்லையே. அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய நாள் வரை கடினப்பட்டிருக்கிறார்கள். தூக்கத்தின் ஆவியையும் பார்க்காமல் இருக்கிற கண்களையும் கேட்காமல் இருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடியானது, அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடறதற்கான கல்லும் பதிலுக்கு பதில் கொடுப்பதுமாக இருக்கட்டும். பார்க்காதபடிக்கு அவர்களுடைய கண்கள் இருள் அடையட்டும். அவர்களுடைய முதுகை எப்போதும் குனியப்பண்ணும் என்று தாவீதும் சொல்லியிருக்கிறான். இப்படி இருக்க, விழுந்து போவதற்காகவா இடறினார்கள் என்று கேட்கிறேன்? அப்படி இல்லையே. அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்புவதற்காக அவர்களுடைய தவறுதலினாலே யூதர் அல்லாத மக்களுக்கு இரட்சிப்பு கிடைத்தது. அவர்களுடைய தவறு உலகத்திற்கு செல்வமும் அவர்களுடைய குறைவு யூதர் அல்லாத மக்களுக்கு செல்வமாகவும் இருக்க, அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாக அப்படி இருக்கும். யூதர் அல்லாத மக்களாகிய உங்களோடு பேசுகிறேன். யூதர் அல்லாத மக்களுக்கு நான் அப்போஸ்தலனாக இருக்கிறதினாலே என் இனத்தார்களுக்குள்ளே நான் வைராகியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை இரட்சிக்க வேண்டுமென்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாக இருக்க, அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் எப்படி இருக்கும்? மரித்தோருக்கு ஜீவன் உண்டானது போல இருக்கும் அல்லவோ? மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்த மாவு முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும். வேரானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளியாக இருந்தால் நீ அந்த கிளைகளுக்கு எதிராக பெருமைப்படாதே. பெருமைப்பட்டால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாக இல்லாமல் பயந்திரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாமல் இருக்க, உன்னையும் தப்ப விடமாட்டார் என்று எச்சரிக்கையாக இரு. எனவே தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடம் கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருந்தால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைக்காவிட்டால் நீயும் வெட்டப்பட்டு போவாய். அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மீண்டும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறாரே. சுபாவத்தின்படி காட்டு ஒலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு எதிராக நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்களுடைய சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? மேலும் சகோதரர்களே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று நினைக்காதபடி ஒரு இரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவென்றால், யூதரல்லாத மக்களுடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பகுதி மக்களுக்கு கடினமாக மனது உண்டாயிருக்கும். இப்படியே இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் இரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு நீக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களோடு செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. நற்செய்தியை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைவர்களாக இருக்கிறார்கள் தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் முற்பிதாக்களின் நிமித்தம் நேசிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. எனவே நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எல்லோர் மேலும் இரக்கமாக இருப்பதற்காக தேவன் எல்லோரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். ஆ, தேவனுடைய செல்வம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாக இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளந்து பார்க்க முடியாதவைகள். அவருடைய வழிகள் ஆராய்ந்து பார்க்க முடியாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை தெரிந்து கொண்டவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? தனக்கு திரும்ப கிடைக்கும் என்று முதலில் அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? எல்லாம் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ரோமர் அத்தியாயம் 12. அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யும் புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த உலகத்திற்கு ஏற்ற வேஷம் போடாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான விருப்பம் என்னவென்று பகுத்தறிவதற்காக உங்களுடைய மனம் புதிதாக மாறுகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் யாராவது தன்னை குறித்து நினைக்க வேண்டிய அளவிற்கு அதிகமாக நினைக்காமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்து கொடுத்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணம் உள்ளவனாக நினைக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக உறுப்புகள் இருந்தும் எல்லா உறுப்புகளுக்கும் ஒரே வேலை இல்லாததைப் போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவிற்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கு ஒருவர் உறுப்புகளாக இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களாக இருக்கிறதினால் நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தை உடையவன் விசுவாச பிரமாணத்தின்படி சொல்லட்டும். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் நிலைத்திருக்க வேண்டும். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்கட்டும். முதலாளி ஆனவன் கவனமாக இருக்க வேண்டும். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்யட்டும். உங்களுடைய அன்பு மாயமில்லாமல் இருக்கட்டும். தீமையை வெறுத்து நன்மையை பிடித்து கொண்டிருங்கள். சகோதர அன்பிலே ஒருவர் மேல் ஒருவர் பாசமாக இருங்கள். மரியாதை கொடுக்கிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாக இல்லாமல் எச்சரிக்கையாக இருங்கள். ஆவியிலே அனலாக இருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். ஜெபத்திலே உறுதியாக நிலைத்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியர்களை உபசரியுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டுமே தவிர சபிக்காமல் இருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களோடு சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களோடு அழுங்கள், ஒருவரோடு ஒருவர் ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்திக்காமல் தாழ்மையானவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை நீங்களே புத்திமான்கள் என்று நினைக்க வேண்டாம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாமல் இருங்கள். எல்லா மனிதர்களுக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்யுங்கள். உங்களால் முடிந்தவரை எல்லா மனிதர்களோடும் சமாதானமாக இருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் என்னுடையது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறதினால் நீங்கள் பழி வாங்காமல் தேவனுடைய கோபத்தின் தண்டனைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் பகைவன் பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு ஏதாவது குடிக்க கொடு. நீ இப்படி செய்வதினால் நெருப்புத் தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ரோமர் அத்தியாயம் 13. எந்த மனிதனும் உயர் அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் தேவனாலே இல்லாமல் ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே தண்டனையை வரவழைத்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நல்ல செயல்களுக்கு அல்ல தீய செயல்களுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். எனவே நீ அதிகாரத்திற்கு பயப்படாமல் இருக்க வேண்டுமானால் நன்மை செய். அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாவதற்காக அவன் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் வீணாக பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபத்தின் தண்டனையை வரப்பண்ணுவதற்காக அவன் நீதியை செலுத்துகிற தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறானே. எனவே நீங்கள் கோபத்தின் தண்டனைக்காக மட்டுமில்லை, மனசாட்சிக்காகவும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறார்களே. எனவே எல்லோருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். யாருக்கு வரியை செலுத்த வேண்டுமோ அவனுக்கு வரியையும், யாருக்கு சொத்து வரியை செலுத்த வேண்டுமோ அவனுக்கு சொத்து வரியையும் செலுத்துங்கள். யாருக்கு பயப்பட வேண்டுமோ அவனுக்கு பயப்படுங்கள். யாருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டுமோ அவனுக்கு மதிப்பு கொடுங்கள். ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்துகிற கடனை தவிர வேறு எதிலும் யாருக்கும் கடன்படாமல் இருங்கள். அயலகத்தாரிடம் அன்பு செலுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படியென்றால், விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சிக்காமல் இருப்பாயாக என்கிற இந்த கட்டளைகளும் வேறு எந்த கட்டளையும் உன்னிடத்தில் நீ அன்பாக செலுத்துவது போல மற்றவனிடம் அன்பு செலுத்துவாயாக என்கிற ஒரே வாக்கியத்தில் அடங்கி இருக்கிறது. அன்பு மற்றவனுக்கு தீமை செய்யாது. எனவே அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. தூக்கத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டிய நேரமானது என்று நாம் நேரத்தை அறிந்தவர்களாக இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு அருகில் இருந்ததை விட இப்பொழுது அது நமக்கு மிக அருகில் இருக்கிறது. இரவு கடந்து போனது, பகல் அருகில் வந்துவிட்டது. எனவே இருளின் செயல்களை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை அணிந்து கொள்வோம். களியாட்டும், வெறியும், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாக நடக்காமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல ஒழுங்காக நடப்போம். தீய இச்சைகளுக்கு இடமாக சரீரத்தை கொடுக்காமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். ரோமர் அத்தியாயம் 14. விசுவாசத்தில் பலவீனமாக உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் அவனுடைய மன சந்தேகங்களை குற்றமாக தீர்மானிக்காமல் இருங்கள். ஒருவன் எந்த உணவுப் பொருளையும் சாப்பிடலாம் என்று நம்புகிறான். பலவீனமாக உள்ளவனோ காய்கறிகளை மட்டும் சாப்பிடுகிறான். சாப்பிடுகிறவன் சாப்பிடாமல் இருக்கிறவனை அற்பமாக நினைக்காமல் இருக்க வேண்டும். சாப்பிடாமல் இருக்கிறவனும் சாப்பிடுகிறவனை குற்றவாளியாக தீர்க்காமல் இருக்க வேண்டும். தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய முதலாளிக்கே அவன் பொறுப்பாளி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைத்து நிறுத்த வல்லவராக இருக்கிறாரே. அன்றியும் ஒருவன் ஒரு நாளைவிட மற்றொரு நாள் சிறந்தது என்று நினைக்கிறான். வேறொருவன் எல்லா நாட்களையும் சமமாக நினைக்கிறான். அவனவன் தன்தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாக இருக்கட்டும். நாட்களை சிறப்பாக்கிக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று சிறப்பாக்கிக் கொள்ளுகிறான். நாட்களை சிறப்பாக்கிக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று சிறப்பாக்கிக் கொள்ளாமல் இருக்கிறான். சாப்பிடுகிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று சாப்பிடுகிறான். சாப்பிடாமல் இருக்கிறவனும் கர்த்தருக்கென்று சாப்பிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். எனவே பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தவர்களுக்கும் ஜீவன் உள்ளவர்களுக்கும் ஆண்டவராக இருப்பதற்காக மரித்தும் உயிரோடு எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாக நினைக்கிறது என்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அப்படியே முழங்கால்கள் எல்லாம் எனக்கு முன்பாக முடங்கும், நாக்குகள் எல்லாம் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. எனவே நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காமல் இருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடையையும் இடறலையும் போடக்கூடாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். எந்த பொருளும் தன்னில் தானே தீட்டானவைகள் இல்லை என்று கர்த்தராகிய இயேசுவிற்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டானது என்று நினைக்கிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டானதாக இருக்கும். ஆகாரத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாக நடக்கிறவன் இல்லை. அவனை உன் ஆகாரத்தினாலே கெடுக்காதே. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. உங்களுடைய நல்ல செயல்கள் அவமதிக்கப்பட இடம் கொடுக்காமல் இருங்கள். தேவனுடைய ராஜ்யம் சாப்பிடுவதும் குடிப்பதும் இல்லை, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவிற்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமானவனும் மனிதனால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாக இருக்கிறான். எனவே சமாதானத்திற்குரியவைகளையும் ஐக்கிய பக்தி வளர்ச்சியை உண்டாக்கக்கூடியவைகளையும் நாடுவோம். ஆகாரத்திற்காக தேவனுடைய செயல்களை அழித்து போடாதே. எந்த உணவுப் பொருளும் சுத்தமானதுதான், ஆனாலும் இடறல் உண்டாக சாப்பிடுகிறவனுக்கு அது தீமையாக இருக்கும். இறைச்சி சாப்பிடுவதும் மதுபானம் அருந்துகிறதும் வேறு எதையாவது செய்கிறதும் உன் சகோதரன் இடறுவதற்கோ தவறுவதற்கோ பலவீனப்படுத்துகிறதற்கோ காரணமாக இருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாக இருக்கும். உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உனக்குள் மட்டும் இருக்கட்டும். நல்லது என்று நிச்சயித்த விஷயத்தில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். ஒருவன் சந்தேகத்துடன் சாப்பிட்டால் அவன் விசுவாசம் இல்லாமல் சாப்பிடுகிறதினால் தண்டனைக்குரியவனாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத எதுவும் பாவமே. ரோமர் அத்தியாயம் 15. அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாக நடக்காமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் அயலகத்தானுக்கு பக்தி வளர்ச்சிக்குரிய நன்மையை உண்டாக்குவதற்காக அவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டும். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாக நடக்காமல் உம்மை அவமதிக்கிறவர்களுடைய அவமானங்கள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாவதற்காக முன்பே எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்துவதற்காக பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருக்க உங்களுக்கு தயவு செய்வாராக. எனவே தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டதுபோல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் முற்பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்குவதற்காக தேவனுடைய சத்தியத்தினால் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரர் ஆனார் என்றும், யூதர் அல்லாத மக்களும் இரக்கம் பெற்றதினால் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அப்படியே இதனால் நான் யூதர் அல்லாத மக்களுக்குள்ளே உம்மை அறிக்கை செய்து உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் யூதர் அல்லாத மக்களே, அவருடைய மக்களுடன் சேர்ந்து களிகூறுங்கள் என்கிறார். மேலும் யூதர் அல்லாத மக்களே, எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள். மக்களே, எல்லோரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். மேலும் ஈசாயின் வேரும் யூதர் அல்லாத மக்களை ஆளுகை செய்கிற ஒருவர் தோன்றுவார், அவரிடம் யூதர் அல்லாத மக்கள் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். பரிசுத்த ஆவி ஆனவரின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருக, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவிதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. என் சகோதரர்களே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் எல்லா அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாக இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். அப்படியிருந்தும் சகோதரர்களே, யூதர் அல்லாதவர்கள் பரிசுத்த ஆவியானவராலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படி நான் தேவனுடைய நற்செய்தி ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாக இருந்து யூதர் அல்லாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாவதற்கு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இவைகளை நான் அதிக தைரியமாக எழுதினேன். எனவே நான் தேவனுக்கு உரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவைக் கொண்டு மேன்மை பாராட்ட முடியும். யூதர் அல்லாதவர்களை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணுவதற்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவி ஆனவரின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னைக் கொண்டு செய்தவைகளைத் தவிர வேறு ஒன்றையும் சொல்ல நான் துணியவில்லை. இப்படி எருசலேமிலிருந்து ஆரம்பித்து இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தியை பூரணமாக பிரசங்கம் செய்திருக்கிறேன். மேலும் அவருடைய செய்தியை அறியாமல் இருந்தவர்கள் பார்ப்பார்கள் என்றும், கேள்விப்படாமல் இருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே, நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாமல் கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவிக்கும்படி விரும்புகிறேன். உங்களிடம் வருவதற்கு இதனாலே அநேக முறை தடைப்பட்டேன். இப்பொழுது இந்த பகுதிகளிலே எனக்கு இடம் இல்லாததினாலும் உங்களிடம் வரும்படி அநேக வருடமாக எனக்கு அதிக விருப்பம் உண்டாயிருக்கிறபடியினாலும், நான் ஸ்பானியா தேசத்திற்கு பயணம் செய்யும் போது உங்களிடம் வந்து உங்களை பார்க்கவும் உங்களிடம் கொஞ்சம் திருப்தி அடைந்த பின்பு அந்த இடத்திற்கு உங்களால் நான் வழி அனுப்பப்படவும் எனக்கு நேரம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறேன். இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்வதற்காக நான் எருசலேமுக்கு பயணம் செய்ய இருக்கிறேன். மக்கேதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற ஏழைகளுக்கு சில பொருள் உதவிகளை செய்ய விருப்பமாக இருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லது என்று நினைத்தார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாகவும் இருக்கிறார்கள். எப்படியென்றால், யூதர் அல்லாதவர்கள் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாக இருக்கிறார்களே. இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாக ஒப்புவித்த பின்பு உங்களுடைய ஊர் வழியாக ஸ்பானியாவிற்கு போவேன். நான் உங்களிடம் வரும்போது கிறிஸ்துவினுடைய நற்செய்தியின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். மேலும் சகோதரர்களே, தேவ விருப்பத்தினாலே நான் சந்தோஷத்தோடு உங்களிடம் வந்து உங்களோடு ஓய்வெடுப்பதற்காக யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படுவதற்காகவும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம உதவிகள் அவர்களால் அங்கீகரிக்கப்படுவதற்காகவும் நீங்கள் தேவனை நோக்கிச் செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு சேர்ந்து போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினாலும் உங்களை வேண்டிக்கொள்கிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. ஆமென். ரோமர் அத்தியாயம் 16. கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு, எந்த காரியத்தில் உங்களுடைய உதவி அவளுக்கு தேவையாக இருக்கிறதோ அந்த காரியத்திலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடம் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாக இருந்தவள். கிறிஸ்து இயேசுவிற்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என்னுடைய ஜீவனுக்காக தங்களுடைய கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மட்டுமல்ல, யூதர் அல்லாதவர்களில் உண்டான சபையார் எல்லோரும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அகாயாவிலே கிறிஸ்துவிற்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பனெத்தை வாழ்த்துங்கள். எங்களுக்காக அதிகமாக பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். அப்போஸ்தலர்களுக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முன்பே கிறிஸ்துவிற்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னோடு காவலில் கட்டப்பட்டவர்களுமாக இருக்கிற அன்றோனீக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள். கிறிஸ்துவுக்குள் நம்மோடு உடன் வேளையாளாகிய உற்பானையும் என் பிரியமான ஸ்தாக்கியையும் வாழ்த்துங்கள். கிறிஸ்துவிற்குள் உத்தமனாகிய அப்பெல்லேயை வாழ்த்துங்கள். அரிஸ்தோபூலுவின் குடும்பத்தாரை வாழ்த்துங்கள். என் இனத்தானாகிய ஏரோதியோனை வாழ்த்துங்கள். நர்கீசுவின் குடும்பத்தாரில் கர்த்தருக்குள் இருக்கிறவர்களை வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் அதிகமாக பிரயாசப்படுகிற திரிபேனாளையும் திரிபோசாளையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் அதிகமாக பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாளையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். அசிங்கீரித்துவையும் பிலேகோனையும் எர்மாவையும் பத்திரோபாவையும் எர்மேயையும் அவர்களோடு இருக்கிற சகோதரர்களையும் வாழ்த்துங்கள். பிலோலோகையும் யூலியாளையும் நேரையும் அவனுடைய சகோதரியையும் ஒலிம்பாவையும் அவர்களோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லோரையும் வாழ்த்துங்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். அன்றியும் சகோதரர்களே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு எதிராக பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு ஊழியம் செய்யாமல் தங்களுடைய வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயமான மொழிகளாலும் இனிய பேச்சினாலும் கபடு இல்லாதவர்களின் இருதயங்களை ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். உங்களுடைய கீழ்ப்படிதல் எல்லோருக்கும் தெரிய வந்திருக்கிறது. எனவே உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக சாத்தானை உங்களுடைய கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன். என் உடன் வேலையாளாகிய திமோத்தேயும் என் இனத்தாராகிய லூகியும் யாசோனும் சொசிபத்தரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். இந்த கடிதத்தை எழுதின தெத்தியுவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். என்னையும் சபைகள் அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். பட்டணத்தின் பொருளாளரான ஏரஸ்தும் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். ஆதி காலம் முதல் இரகசியமாக இருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளிப்படுத்தப்பட்டதும் எல்லா தேசத்து மக்களும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாக இருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் நற்செய்தியின்படியே உங்களை பலப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாக இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ரோமர் அத்தியாயம் 2. ஆகவே மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, சாக்கு போக்கு சொல்ல முடியாது. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயும் செய்கிறதினால், நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை நீயே குற்றவாளியாக்குகிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும், அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவனுடைய தயவு நீ மனம் திரும்புவதற்கு உன்னை நடத்துகிறது என்று தெரியாமல், அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மனதின் கடினத்திற்கும் மனம் திரும்பாத இருதயத்திற்கும் தகுந்தபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபத்தின் தண்டனை நாளிலே உனக்காக கோபத்தினை குவித்து கொள்ளுகிறாயே. தேவன் அவனவனுடைய செய்கைகளுக்கு தகுந்தபடி அவனவனுக்கு பலன் கொடுப்பார். சோர்ந்து போகாமல் நல்ல செயல்களை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். சண்டைக்காரர்களாக இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ தேவனுடைய உக்கிரமான கோபம் வரும். முதலில் யூதர்களிலும் பின்பு கிரேக்கர்களிலும் பொல்லாப்பு செய்கிற எந்த ஒரு மனிதனுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். முதலில் யூதர்களிலும் பின்பு கிரேக்கர்களிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடம் பட்சபாதம் இல்லை. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டுப்போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாக பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயத்தீர்ப்பு அடைவார்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாவதில்லை. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத யூதர் அல்லாதோர் சுபாவமான நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறபோது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கு தகுந்த செயல்கள் தங்களுடைய இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். என்னுடைய நற்செய்தியின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனிதர்களுடைய இரகசியங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். நீ யூதனென்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தில் நிலைத்திருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாக அவருடைய விருப்பத்தை அறிந்து நன்மை எது தீமை எது என்று தெரிந்து கொள்கிறாயே, நீ உன்னை குருடர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருளில் இருப்பவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு ஆசிரியராகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் நினைக்கிறாயே? இப்படியிருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு நீயே போதிக்காமல் இருக்கலாமா? திருடக்கூடாது என்று பிரசங்கம் பண்ணுகிற நீ திருடலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையடிக்கலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் யூதர் அல்லாதவர்களுக்குள்ளே உங்கள் மூலமாக அவமதிக்கப்படுகிறதே. நீ நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனமுள்ளதுதான். நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் விருத்த சேதனமில்லையே. மேலும் விருத்த சேதனமில்லாதவன் நியாயப்பிரமாணத்திற்கு உரிய நீதிகளை கைகொண்டு நடந்தால் அவனுடைய விருத்த சேதனமில்லாமை விருத்த சேதனம் என்று எண்ணப்படுமல்லவா? சுபாவத்தின்படி விருத்த சேதனமில்லாதவனாக இருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாக இருந்தால் அவன் தேவ எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாக இருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவானே. எனவே வெளிப்புறமாக யூதனானவன் யூதன் இல்லை, வெளிப்புறமாக சரீரத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லை, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்கு வரும் புகழ்ச்சி மனிதராலே உண்டாகவில்லை, தேவனாலே உண்டாயிருக்கிறது. ரோமர் அத்தியாயம் 3. இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எல்லா விதத்திலும் உயர்ந்ததாக இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. சிலர் விசுவாசிக்காமற் போனாலும் என்ன? அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை ஒன்றுமில்லாமல் ஆக்குமா? அப்படியாக்காது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிமானாக விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும்போது வெற்றி அடையவும் இப்படியானது என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியவான் என்றும் எந்த மனிதனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. நான் மனிதர்கள் பேசுகிறது போல பேசுகிறேன். நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை காண்பித்தால் என்ன சொல்லுவோம்? கோபத்தை காட்டுகிற தேவன் அநீதி உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி? அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவது ஏன்? நன்மை வருவதற்காக தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்று சிலர் எங்களை அவமதிக்கிறார்களே, அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் தண்டனை நீதியாக இருக்கும். ஆனாலும் என்ன, அவர்களை விட நாங்கள் விசேஷமானவர்களா? கொஞ்சம் கூட விசேஷமானவர்கள் இல்லை. யூதர்கள் கிரேக்கர்கள் எல்லோரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பே வெளிப்படுத்தினோமே. அப்படியே ஒருவன் கூட நீதிமான் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லோரும் வழி தவறி ஒன்றாக கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவன் கூட இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட சவக்குழி, தங்களுடைய நாக்குகளால் ஏமாற்றுகிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிக்கிறதினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதற்கு அலைகிறது. நாசமும் உபத்திரமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. மேலும் வாய்கள் எல்லாம் அடைக்கப்படுவதற்கும் உலகத்தார் எல்லோரும் தேவனுடைய தண்டனை தீர்ப்புக்கு உள் ஆனவர்களாவதற்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது எல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று தெரிந்திருக்கிறோம். இப்படியிருக்க பாவத்தை தெரிந்து கொள்ளுகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறதினால் எந்த மனிதனும் நியாயப்பிரமாணத்தின் செயல்களினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. இப்படியிருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியாக இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் விசுவாசத்தினாலே வரும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எல்லோருக்குள்ளும் எவர்கள் மேலும் அது வரும், வித்தியாசமே இல்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இல்லாதவர்களாகி இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை அவர் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிப்பதற்காகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடம் விசுவாசமாக இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாக காண்பிப்பதற்காகவும் இக்காலத்திலே தமது நீதியை காண்பிப்பதற்காகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை விசுவாசிக்கும் விசுவாசத்தினாலே வரும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படியிருக்க மேன்மை பாராட்டுவது எங்கே? அது நீக்கப்பட்டது எந்த பிரமாணத்தினாலே? செய்கையின் பிரமாணத்தினாலா? இல்லை, விசுவாச பிரமாணத்தினாலா? எனவே மனிதன் நியாயப்பிரமாணத்தின் செயல்கள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்மானிக்கிறோம். தேவன் யூதர்களுக்கு மட்டுமா தேவன்? யூதர் அல்லாதோர்களுக்கும் தேவன் அல்லவா? ஆம், யூதர் அல்லாதோர்களுக்கும் அவர் தேவன்தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாக நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்குகிறோமா? அப்படி இல்லை, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. ரோமர் அத்தியாயம் 4. அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் சரீரத்தின்படி என்னத்தை கண்டுபிடித்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் செயல்களினாலே நீதிமானாக்கப்பட்டான் என்றால் மேன்மை பாராட்ட அவனுக்கு காரணம் உண்டு. ஆனால் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட முடியாது. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. வேலை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் செயல்களை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடம் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தப்படி செயல்கள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனிதனுடைய பாக்கியத்தை காண்பிப்பதற்காக எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மட்டும் வருமோ அல்லது விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாக இருந்த போதா அல்லது விருத்த சேதனம் இல்லாதவனாக இருந்த போதா? விருத்த சேதனம் உள்ளவனாக இருந்த போது இல்லை, விருத்த சேதனம் இல்லாதவனாக இருந்த போதே. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாக விசுவாசிக்கிற எல்லோருக்கும் நீதி எண்ணப்படுவதற்காக அவர்களுக்கு அவன் தகப்பனாக இருப்பதற்கும், விருத்த சேதனத்தை பெற்றவர்களாக மட்டுமில்லை, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாகவும் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாக இருப்பதற்கும் அந்த அடையாளத்தை பெற்றான். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கோ அல்லது அவன் வம்சத்திற்கோ நியாயப்பிரமாணத்தினால் கிடைக்காமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சேர்ந்தவர்கள் வாரிசுகளானால் விசுவாசம் வீணாக போகும், வாக்கு தத்தமும் இல்லாமல் போகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபத்தை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லை என்றால் கீழ்ப்படியாமையும் இல்லை. எனவே சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதாக இருப்பதற்காக அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சேர்ந்த வம்சத்தினர்களுக்கு மட்டும் இல்லை, நம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சேர்ந்தவர்களான எல்லா வம்சத்தினர்களுக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாக இருப்பதற்காக அப்படி வருகிறது. அநேக தேச மக்களுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாக மரித்தோரை உயிரோடு எழுப்பி இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாக இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பன் ஆனான். உன் வம்சம் இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக தேச மக்களுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு வழி இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும் போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் நினைக்காமல் இருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாக சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். எனவே அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மட்டுமில்லை, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ரோமர் அத்தியாயம் 5. இந்த விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறதினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடம் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாக நாம் இந்த கிருபைக்குள் பிரவேசிக்கும் பாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலைகொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மட்டுமில்லை, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலன் இல்லாதவர்களாக இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் இறப்பது அரிது, நல்லவனுக்காக ஒரு வேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அவரது அன்பை நிரூபிக்கிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க தேவனுடைய கோபத்திற்கு தப்பி அவராலே நாம் இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. நாம் தேவனுக்கு பகைவர்களாக இருக்கும் போது அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோம் என்றால் ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு நாம் அவருடைய ஜீவனாலே இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் தேவனுக்குள் கழிகூறுகிறோம். இப்படியாக ஒரே மனிதனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே நுழைந்தது போலவும் எல்லா மனிதர்களும் பாவம் செய்ததினால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆனது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பே பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்படமாட்டாது. அப்படியிருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் கீழ்ப்படியாமைக்கு இணையாக பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பே வந்தவருக்கு முந்தின அடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை, வரத்தின் பலனுக்கு ஒப்பானது இல்லை. எப்படி என்றால், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாக பெருகியிருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவிற்கு ஒப்பானது இல்லை. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தினால் தண்டனைக்குரியதாக இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்குரியதாக இருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமே. எனவே ஒரே மீறுதலினாலே எல்லா மனிதர்களுக்கும் தண்டனைக்குரிய தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனிதர்களுக்கும் ஜீவனை கொடுக்கும் நீதிக்குரிய தீர்ப்பு உண்டானது. அன்றியும் ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படியிருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாக பெருகினது. ஆதலால் பாவம் மரணத்தை ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதியினாலே நித்திய ஜீவனை ஆண்டு கொண்டது. ரோமர் அத்தியாயம் 6. ஆகவே என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகுவதற்காக பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? சொல்லக்கூடாதே. பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி வாழ்வோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்ஞானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்ஞானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டது போல நாமும் புதிய ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்வதற்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்ஞானத்தினாலே கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆகவே அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்திற்கு அடிமையாக இல்லாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போவதற்காக நம்முடைய பழைய மனிதன் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. எனவே கிறிஸ்துவோடு நாம் மரித்தோம் என்றால் அவரோடு பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த கிறிஸ்து இனி இறப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளுவது இல்லை. அவர் மரித்தது பாவத்திற்கு என்று ஒரே முறை மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படிவதற்காக மரணத்திற்குரிய உங்களுடைய சரீரத்தில் பாவம் ஆளுகை செய்யாமல் இருக்கட்டும். நீங்கள் உங்களுடைய சரீர உறுப்புகளை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்களுடைய சரீர உறுப்புகளை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறதினால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறதினால் பாவம் செய்யலாமா? செய்யக்கூடாதே. மரணத்திற்குரிய பாவத்திற்கானாலும் நீதிக்குரிய கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படிவதற்காக உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று தெரியாமல் இருக்கிறீர்களா? முன்பு நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். உங்களுடைய சரீர பலவீனத்தினால் மனிதர்கள் பேசுகிறது போல பேசுகிறேன். அக்கிரமத்தை செய்வதற்காக முன்பே நீங்கள் உங்களுடைய சரீர உறுப்புகளை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை செய்வதற்காக உங்களுடைய சரீர உறுப்புகளை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் நீதிக்கு விலகினவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தெரிகிற காரியங்களினாலே அந்த காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தில் இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் அத்தியாயம் 7. நியாயப்பிரமாணத்தை தெரிந்திருக்கிறவர்களோடு பேசுகிறேன். சகோதரர்களே, ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று தெரியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படியென்றால், கணவனையுடைய ஒரு பெண் தன் கணவன் உயிரோடு இருக்கும் வரை நியாயப்பிரமாணத்தின்படி அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். கணவன் மரித்த பின்பு கணவனை பற்றிய பிரமாணத்திலிருந்து விடுதலையாகி இருக்கிறாள். ஆகவே கணவன் உயிரோடு இருக்கும் போது அவள் வேறொரு மனிதனை திருமணம் செய்தாள், அவள் விபச்சாரி என்று சொல்லப்படுவாள். ஆனால் கணவன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆனபடியால் வேறொரு மனிதனை திருமணம் செய்தாலும் அவள் விபச்சாரி இல்லை. அதுபோல என் சகோதரர்களே, நீங்கள் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கு என்று பலன் கொடுப்பதற்காக கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்களானீர்கள். நாம் சரீரத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு உரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக நம்முடைய சரீர உறுப்புகளிலே பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி இல்லை, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்வதற்காக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்திற்கு நாம் மரித்தவர்களாகி அதில் இருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். எனவே என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? இல்லையே. பாவம் என்னவென்று நியாயப்பிரமாணத்தினால்தான் நான் தெரிந்து கொண்டேனே தவிர மற்றபடி இல்லை. இச்சிக்காமல் இருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் தெரியாமல் இருப்பேனே. பாவமானது கட்டளையினாலே வாய்ப்பை பெற்று எல்லாவிதமான இச்சைகளையும் எனக்குள் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாக இருக்குமே. முன்பே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாக இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாக இருந்தேன். கட்டளை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு உரிய கட்டளை எனக்கு மரணத்திற்குரியதாக இருப்பதை பார்த்தேன். பாவமானது கட்டளையினாலே வாய்ப்பை பெற்று என்னை ஏமாற்றியது, அதனாலே என்னை கொன்றது. எனவே நியாயப்பிரமாணம் பரிசுத்தமுள்ளது, கட்டளையும் பரிசுத்தமாகவும் நீதியாகவும் நன்மையாகவும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமானதோ? அப்படி இல்லை, பாவமே எனக்கு மரணமானது. பாவம் கட்டளையினாலே அதிக பாவமுள்ளதாவதற்கும் அது நன்மையானதைக் கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமானது இருக்கும்படிக்கு அப்படியானது. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. நானோ பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு சரீரத்திற்கு உரியவனாக இருக்கிறேன். எப்படியென்றால், நான் செய்கிறது எனக்கே புரியவில்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாக இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஏற்றுக்கொள்ளுகிறேனே. எனவே நான் இல்லை, எனக்குள் வாழ்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி என்றால், என்னிடம், அதாவது என் சரீரத்தில் நன்மை வாழ்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடம் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடம் இல்லை. எனவே நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அதன்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் இல்லை, எனக்குள் வாழ்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடம் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை பார்க்கிறேன். உள்ளான மனிதனுக்கு தகுந்தபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாக இருக்கிறேன். ஆனாலும் என் மனதின் பிரமாணத்திற்கு எதிராக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் உறுப்புகளில் இருக்கிறதை பார்க்கிறேன். அது என் உறுப்புகளில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கிக் கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனிதன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எனவே நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கும் சரீரத்தினாலே பாவ பிரமாணத்திற்கும் சேவை செய்கிறேன். ரோமர் அத்தியாயம் 8. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவிற்கு உட்பட்டவர்களாக இருந்து சரீரத்தின்படி நடக்காமல் ஆவியானவருக்கு ஏற்றபடி நடக்கிறவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு இல்லை. ஜீவனுடைய ஆவியானவரின் பிரமாணம் கிறிஸ்து இயேசுவிற்குள் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கினதே. அது எப்படியென்றால், சரீரத்தினாலே பலவீனமாக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை தேவனே செய்வதற்காக தம்முடைய குமாரனை பாவ சரீரத்தின் சாயலாகவும் பாவத்தை நீக்கும் பலியாகவும் அனுப்பி சரீரத்திலே பாவத்தை தண்டனைக்குள்ளாக தீர்த்தார். சரீரத்தின்படி நடக்காமல் ஆவியானவருக்கு ஏற்றபடி நடக்கிற நம்மிடம் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறுவதற்காகவே அப்படிச் செய்தார். அன்றியும் சரீரத்தின்படி நடக்கிறவர்கள் சரீரத்திற்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியானவருக்கு ஏற்றபடி நடக்கிறவர்கள் ஆவியானவருக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். சரீர சிந்தை மரணம், ஆவியானவரின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாகும். எப்படியென்றால், சரீர சிந்தை தேவனுக்கு எதிரான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய முடியாமலும் இருக்கிறது. சரீரத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் சரீரத்திற்கு உட்பட்டவர்களாக இல்லாமல் ஆவியானவருக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியானவர் இல்லாதவன் அவருடையவன் இல்லை. மேலும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் இறந்ததாகவும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாகவும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவருடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவர் உங்களுக்குள் வாழ்கிற தம்முடைய ஆவியானவராலே மரணத்திற்கு உரிய உங்களுடைய சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். எனவே சகோதரர்களே, சரீரத்தின்படி பிழைப்பதற்கு நாம் சரீரத்திற்கு கடனாளிகள் இல்லை. சரீரத்தின்படி பிழைத்தால் இறப்பீர்கள். ஆவியானவராலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியானவராலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய குமாரர்களாக இருக்கிறார்கள். அப்படியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் ஆவியானவரால் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய பிள்ளை என்கிற உரிமையை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் வாரிசுகளுமாமே. தேவனுடைய வாரிசுகளும் கிறிஸ்துவிற்கு உடன் வாரிசுகளுமாமே. கிறிஸ்துவோடு நாம் மகிமைப்படுவதற்காக அவரோடு பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆதலால் இந்த காலத்து பாடுகள் இனி நம்மிடம் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடக்கூடியவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய குமாரர்கள் வெளிப்படுத்தப்படுவதற்காக தேவனுடைய படைப்புகள் அதிக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், படைப்புகள் அழிவிற்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு, அந்த படைப்புகள் சொந்த இஷ்டத்தினாலே இல்லை, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. எனவே நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் படைப்புகள் எல்லாம் ஒன்றாக தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் இல்லாமல் ஆவியானவரின் முதற் பலன்களை பெற்ற நாமும் நம்முடைய சரீர மீட்பாகிய பிள்ளை என்கிற உரிமை வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பார்க்கப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை இல்லை. ஒருவன் தான் பார்க்கிறதை நம்ப வேண்டியது என்ன? நாம் பார்க்காததை நம்பினோமானால் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று தெரியாமல் இருக்கிறதினால் ஆவியானவர் தாமே சொல்லி முடியாத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய விருப்பத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறதினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியானவரின் சிந்தை என்னவென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடம் அன்பாக இருக்கிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்குரியவைகளாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராக இருப்பதற்காக தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பார்க்காமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு சேர்த்து மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். தண்டனைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே உயிரோடு எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பக்கத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமக்காக எந்த நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நடந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறவராலே முற்றிலும் வெற்றி பெறுகிறவர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த படைப்புகளானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது என்று நம்பியிருக்கிறேன். ரோமர் அத்தியாயம் 9. எனக்கு அதிக துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவிற்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவருக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது. சரீரத்தின்படி என் இனத்தை சேர்ந்த என் சகோதரர்களுக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலர்களே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. முற்பிதாக்கள் அவர்களுடையவர்களே. சரீரத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட எல்லாவற்றிற்கும் மேலான தேவன். ஆமேன். தேவ வசனம் நிறைவேறாமல் போனது என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லோரும் இஸ்ரவேலர் இல்லையே. அவர்கள் ஆபிரஹாமின் வம்சத்தினராக இருந்தாலும் அனைவரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடம் உன் வம்சம் விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. அது எப்படி என்றால், சரீரத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவே. வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த வம்சம் என்று எண்ணப்படுகிறார்கள். அந்த வாக்கு தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு மகனை பெறுவாள் என்பதே. இது மட்டுமல்லாமல் நம்முடைய முற்பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது குழந்தைகள் இன்னும் பிறக்காமலும் நன்மை தீமை ஒன்றும் செய்யாமல் இருக்கும் போது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் செயல்களினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படி மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை நேசித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகவே நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசையை பார்த்து, எவன் மேல் இரக்கமாக இருக்க விருப்பமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் உருக்கமாக இருக்க விருப்பமாக இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன் என்றார். ஆகவே விரும்புகிறவனாலும் இல்லை, ஓடுகிறவனாலும் இல்லை, இறங்குகிற தேவனாலே ஆகும். மேலும் என்னுடைய வல்லமையை உன் இடம் காண்பிப்பதற்காகவும் என்னுடைய பெயர் பூமியில் எங்கும் பிரசித்தமடைவதற்காகவும் உன்னை நிலைநிறுத்துவேன் என்று பார்வோனோடு சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. எனவே எவன் மேல் இரக்கமாக இருக்க விருப்பமாக இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறார், எவனை கடினப்படுத்த விருப்பமாக இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். அப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் கண்டுபிடிக்கிறார்? அவருடைய விருப்பத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னோடு சொல்லுவாய்? அப்படியானால் மனிதனே, தேவனோடு எதிர்த்து வாக்குவாதம் செய்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட பொருள் உருவாக்கினவனை பார்த்து, நீ என்னை ஏன் இப்படி உருவாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதிக்கப்பட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்காகவும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்காகவும் செய்கிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக ஆயத்தம் பண்ணின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் செல்வத்தை தெரியப்படுத்தவும் விருப்பமாக அழிவிற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட கோபத்தின் தண்டனையின் பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாக இருந்தால் உனக்கு என்ன? அவர் யூதர்களிலிருந்து மட்டுமல்ல, யூதர் அல்லாத மக்களிடமிருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. அந்தப்படி எனக்கு மக்களாக இல்லாதவர்களை என்னுடைய மக்கள் என்றும், நேசிக்கப்படாமல் இருந்தவளை நேசிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய மக்கள் இல்லை என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. அல்லாமலும் இஸ்ரவேல் மக்களுடைய எண்ணிக்கை கடற்கரை மணலை போல இருந்தாலும் மீதியாக இருப்பவர்கள் மட்டும் இரட்சிக்கப்படுவார்கள் என்றும், அவர் நீதியோடு சீக்கிரமாக தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார், கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான். அல்லாமலும் ஏசாயா முன்பே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு வம்சத்தை கூட மீதியாக வைக்காமல் இருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி குமாராவைப் போல இருந்திருப்போம். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத யூதர் அல்லாத மக்கள் நீதியை அடைந்தார்கள். அது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. ஏனென்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் செயல்களினாலே தேடினதினால் அதை அடையவில்லை. இடறதற்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறதற்கான கல்லையும் தவறுகிறதற்கான கல் மலையையும் சியோனில் வைக்கிறேன். அவரிடம் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி நடந்தது.